நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் இன்று உலக சக்கர நோய் தினத்தை முன்னிட்டு சக்கர நோய் அறிகுறிகளும் அதனை தடுக்கும் முறைகளும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம் அறிவியல் வளர்ச்சி பெருக பெருக அதே போல் வந்து எல்லாமே நன்மைகளும் அதிகமாகுது, அதே போல் தீமைகளும் அதிகமாகுது. அதே போல் வியாதிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அரசும் அதோட தடுக்கும் முறைகளில் வந்து எத்தனையோ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி தடுக்கும் முறைகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு வியாதிகளும் ஒவ்வொரு வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் அதை சரி பண்ணக்கூடிய வகையில் மருத்துவத்துறை முழு வீச்சில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உலக சர்க்கரை தினம். இந்த தினத்துல வந்து இதை பத்தி கூட கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்மளுடைய மருத்துவர் வந்து விரிவா கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா? சார் வணக்கம். சார்
வணக்கம். நான் மருத்துவர் கே சரவணன், புதுகை அரசு மருத்துவக் கல்லூரியில் சமூக நல மருத்துவத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன்.
சார் இன்று வந்து உலக சர்க்கரை தினம்.
ஆமாம்,
இந்த தினத்துல வந்து நம்மளுடைய அதாவது முதல்ல வந்து நீங்க உலக சர்க்கரை தினத்து அன்னைக்கு இந்த சர்க்கரை நோய்கள் பற்றி சில தகவல்களை முதல்ல தகவல் கூறலாமே.
அதாவது ஒவ்வொரு வருடமும் அதாவது நவம்பர் 14 தேதி உலக நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீரழிவு நோய் வந்து உலகத்துல வந்து 50% மேலாக உள்ளது. அந்த நீரிழிவு நோயினால் பல பாதிப்புகள், அதாவது வந்து குறைபாடுகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பெரிய உயிரிழப்புகளும் வருகின்றன. அதனை தவிர்க்கும் பொருட்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக நீரிழிவு நோய் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது.
இப்போ அதே போல சார் இப்போ இந்த தினத்தில் வந்து இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூட சொல்லாமே, அதாவது நீரிழிவு நோய் அப்படிங்கிறவரையோட அறிகுறிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்லலாமே.
அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம மக்கள் கிட்ட வந்து பழக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு சர்க்கரை வந்துருச்சு, இல்லை வந்து உனக்கு எவ்வளோ சர்க்கரையோட அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்து அதனுடைய நோயினுடைய தன்மைகளை உணராமல் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். இப்ப வந்து அதனுடைய அறிகுறிகள் முதல்ல வரும்பொழுது என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாலி யூரியா, பாலிபேஜியா, பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நீர் தாகம் அதிகமாக இருக்கும், தாகம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீர் போக்கு, அதாவது சிறுநீர் போக்கு அதிகமாக இருக்கும். அதே போல பசி எடுத்தல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பசி எடுக்கிறது மட்டும் இல்லாம நீர் போறது மட்டும் இல்லாம அதே மாதிரி வந்து புண்கள், அதாவது வந்து ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா சின்ன காயமா இருந்தாலும் அது வந்து பெருசா வர்றதுக்கான ஆறாம பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி நீரிழிவு நோய் வந்தவங்களுக்கு வந்து எளிதா தூக்கம் வராது, தூக்கம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில சமயம் ரொம்ப மந்தமாவும் இருக்கும், மயக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் நிச்சயமா தென்படும்.
இப்போ அறிகுறிகளை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அதனால சர்க்கரை பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
அதாவது வந்து நான் பொதுவா வந்து என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்றது என்னன்னா, அதாவது சர்க்கரை வியாதி வந்தவர்கள் என்ன பண்ணணும்னா வந்து பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு மருத்துவர்களுடைய ஆலோசனை பின்பற்றணும். ஆனா என்னென்ன பாதிப்புகள்னு பார்க்கும் பொழுது சர்க்கரை வியாதி வந்து ஒரு பெரிய நோய், பெரிய வியாதி. அது வந்து உடல்ல வந்து இன்சுலின் குறைபாட்டினால வரக்கூடிய ஒரு பாதிப்பு. அதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சர்க்கரையினுடைய செரிமானம் அதிகமாக இருக்காது, அதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அதிகமான பாதிப்புகள், அதாவது உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ உலகம் சொல்லுது. அது என்ன உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதிப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவா வந்து நம்ம தலையில எடுத்துக்கிட்டோம்னா கண்கள், கண்கள் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும். அது வந்து டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிட்டு கண் பார்வை கோளாறுகள், கண் பார்வை இழப்பு ஏற்படும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாக்குல பற்கல்ல வந்து கேரிஸ் டூத் அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வந்து மூளையில வந்து இரத்த குழாய்கள்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த பக்கவாத நோய்கள் வர்றதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி வந்து இரத்த குழாய்கள்ல வந்து இந்த கொழுப்பனுடைய தன்மை அதிகமா படியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி படியும் பொழுது மூளை மட்டுமல்லாது இருதயமும் பாதிக்கப்படுகிறது. இருதயம் பாதிக்கப்பட்டா என்ன வரும்னா வந்து ஹார்ட் அட்டாக், இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் தடப்படும் பொழுது அதைதான் நம்ம வந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனால வந்து இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள்லாம் சரியில்லாதனால வந்து கொழுப்பு தன்மை மிக்க உணவுகள் அதிகமா சாப்பிடும் பொழுதோ இல்ல சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து சரியான கண்காணிப்பு இல்லாத போதோ இந்த மாதிரி மாரடைப்புகள் அவர்களுக்கு எளிதாக வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளார வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ளார வந்து கிட்னி இருக்கு, கல்லீரல் இருக்கு, அதே போல வந்து குடல்லாம் இருக்கு, அதே போல வந்து நரம்பு மண்டலம்லாம் இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து கால்லாம் மறுத்து போயிருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா வந்து கால் மறுத்து போயிருக்கு டாக்டர் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த சிறுநீர், அதாவது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நெஃப்ரோபதின்னு சொல்லி அந்த கிட்னி கெட்டு போகிறதுக்கான, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் வரும். சில சமயம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு குறைஞ்சு போறதுனால, மறுத்து போறதுனால ஏதாவது புண்கள் ஏற்பட்டாலும் அது ஆறாம போயிட்டு அது உள்ளார மேலும் மேலும் மேல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு காலை காலில் பட்டதுன்னு வச்சுக்கோங்க, காலை இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. கால் அறுவை சிகிச்சை பண்ணி அதை நீக்கிட்டாதான் அந்த உறுப்பு படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்தா நிச்சயமா வரும். சோ இந்த சர்க்கரை வியாதி வந்தா இந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் வரும். அதாவது சிறிய ரத்த குழாய்களையும் பாதிக்கும், பெரிய ரத்த குழாய்களையும் பாதிக்கும், சிறிய உறுப்புகள்ல இருந்து பெரிய உறுப்புகள் வரை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை இந்த சர்க்கரை வியாதிக்கு இருக்கு. அதே சமயத்துல அந்த வியாதியை வந்து முறையா அணுகி மருத்துவரை அணுகி பார்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடிய வியாதி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டா சரியா இருந்தோம்னா நிச்சயமா அதனால எந்த பாதிப்பும் எப்பொழுதும் ஏற்படாது.
இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மருத்துவ முறைகள் என்னென்னலாம் இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்துள்ள காரணத்தினால வந்து இந்த சர்க்கரை வியாதியை முன்கூட்டியே நம்ம கண்டறிஞ்சு அதை தடுத்துக்கலாம். அதாவது எந்த மாதிரி பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா வந்து சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது சர்க்கரை சத்தினுடைய அளவு செரிமானம் இன்மையினால், அதாவது இன்சுலின் குறைபாட்டினால சர்க்கரை வந்து செரிமானம் ஆகாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சர்க்கரை சத்து செரிமானம் ஆகாது. அந்த செரிமானம் ஆச்சுனாதான் அதுல இருந்து தான் நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எப்போ வேணாலும் போயிட்டு எடுப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ரேண்டம் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து விடிய காலையில், அதாவது விடிய காலையில 6 மணிக்கோ 7 மணிக்கோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று எடுப்பாங்க, அது வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்துட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறத போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட், அறிவியல் முன்னேற்றத்துல வந்து HbA1c ஒரு நல்ல ஒரு பரிசோதனையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அந்த பரிசோதனையை பாத்தீங்கன்னா எப்படின்னா, நீங்க வந்து சர்க்கரை வியாதிக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறேன்னு சொன்னா கூட 3 மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கடைபிடித்தீர்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க இல்ல வந்து உணவு கட்டுப்பாடு இருந்தீங்கன்றத அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர் வந்து முறையா மருந்து சாப்பிட்டிருக்காரு, இல்ல முறையா உடற்பயிற்சி பண்ணிருக்காரு, முறையா உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சிட்டு இருக்காருன்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி பரிசோதனை பண்ணி சர்க்கரையினுடைய அளவு வந்து பாத்துக்கலாம். பொதுவா வந்து சர்க்கரையினுடைய அளவு பாத்தீங்கன்னா வந்து ரத்தத்துல வந்து ரேண்டமா பண்ணும்போது 140 mg/dL இருக்கலாம். ஆனா ஃபாஸ்டிங்ல வந்து எவ்வளவுக்குள்ள இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 110, அதாவது 110 mg/dL அந்த அளவுல இருக்கலாம். அதே போல வந்து போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிறகு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 140 இருக்கலாம். அதுக்கு மேல இருந்ததுன்னா வந்து நம்ம குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி அதுலயே வந்து அதிகமா இருந்ததுன்னா ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து இந்த பரிசோதனைலாம் பண்ணிட்டு சர்க்கரை வியாதி இருக்குன்னா மருத்துவர் வந்து முறையா அணுகி அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ, உணவு கட்டுப்பாடு என்ன சொன்னாங்களோ சரி, மருந்து மாத்திரைகள் எல்லாம் தராங்களோ சரி, அந்த மருந்து மாத்திரைகள்லாம் வந்து முறையா வந்து காலையில சாப்பிடக்கூடிய மருந்துகள், மதியம் சாப்பிடக்கூடிய மருந்துகள், இரவு சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாம் முறையா வந்து நம்ம தவறாம எடுத்துக்கணும். எடுத்துட்டு சில பேருக்கு வந்து மருத்துவர்கள் வந்து அதிகமா இருந்தா ஊசியை பயன்படுத்துவாங்க, இன்சுலின் ஊசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஊசியை வந்து ஒரு முறை வந்து நம்ம எப்படி போடுறதுன்றது கத்துக்கிட்டோம்னா, திரும்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களோ இல்ல வந்து மற்றவர்களோ இல்ல அவர்களையாகவே யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த இன்சுலின் ஊசியை போட்டுக்கொள்ள முடியும். சோ இதுதான் மருத்துவ முறைகள், இந்த விஞ்ஞானத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல சக்கர வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெஷல் செக்அப்னு ஒண்ணு பண்ணணும். இதனால நான் என்ன சொன்னேன், பெரிய பெரிய உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் சொன்னேன். மெயினா வந்து நம்மளுடைய கண்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த கண்கள் வந்து நல்லா இருக்கான்றது பாக்குறதுக்கு ஆப்தால்மாஸ்கோப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பண்ணணும். இருதயம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, இசிஜி பண்ணுவாங்க, எக்கோ டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும் பொழுது இருதயம் நல்லா இருக்கா இல்லையான்றத நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி கிட்னின்னு சொன்னேன், டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரும்னு சொன்னேன், அந்த நெஃப்ரோபதி வர்றதுக்காக இருக்கா இல்லையான்னு பாக்குறது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு இருக்கு. அது வந்து யூரியா, கிரியாட்டினின் அந்த மாதிரி வந்து பிளட்ல பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. பிறகு வந்து மற்றபடி நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து கடைபிடிப்பாங்க. அதை வந்து அந்த பரிசோதனை பண்ணாங்கன்னா நிச்சயமா தெரிஞ்சிடும். அதனால வந்து சக்கரவியாதி இருக்கிறவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா செக் பண்ணணும். மற்ற ஸ்பெஷலா அதாவது வந்து அத்தியாவசியமா இந்த டெஸ்ட் எல்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ நிச்சயமாக அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் நோய்களை முன்னரே கண்டு அதற்கான மருத்துவமும் அளிக்க முடியும்.
நேர்களை, இதுவரை சக்கரை நோய் அறிகுறிகளும் தடுக்கும் முறைகளும் குறித்து சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.